வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் கீர்த்தனை பாடல்கள் அடங்கிய MP3 CD தயாராக உள்ளது. உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே,
குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமான கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எனக்கு அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே எஸ்தர் 4:13 சிந்தித்தோம். ஆமான் யூதகுலத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட ஆதார் மாதமான 12 ஒரே நாளிலே தேசமெங்கும் உள்ள யூதர்களை அழிக்க ராஜாவின் முத்திரை மோதிரத்தை கொண்டு ஒரு சட்டம் ஏற்றி மேதிய பெர்சிய ராஜ்யங்களின் கீழிருந்த 127 நாடுகளுக்கும் துரிதமாக அனுப்பினான். சூசானிலும் அந்த கட்டளை அறிவிக்கப்பட்டது. இதை கேட்ட மொர்தெக்காய் அலறினான், ரெட்டு உடுத்தினான், புலம்பினான். எஸ்தர் அனுப்பிய மாற்று வஸ்திரங்களை அவன் வாங்கிக் கொள்ளவில்லை. யூதர்களை அளிக்கும்படி சூசானில் பிறப்பிக்கப்பட்ட கட்டளையின் நகலை எஸ்தருக்கு கொடுத்து ராஜாவினிடத்திலே தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் சொன்னான். ஆனால் அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்திலே ராஜாவினிடத்திலே பிரவேசித்தால் ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலொழிய சாக வேண்டும் என்ற தவறான சட்டத்தை மொர்தெக்காய்க்கு நினைவுபடுத்தினாள். மேலும் 30 தான் ராஜாவினிடத்திலே அழைக்கப்படவில்லை என்பதையும் கூறினாள். இதை கேட்டபொழுது மொர்தெக்காய் ஒரு உன்னதமான செய்தி சொல்லி அனுப்புகிறான். எஸ்தர் 4:13-14 மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இஸ்தருக்கு முன் வஸ்தி ராஜாத்தியாயிருந்தாள். அவளும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு தனது நிலைமையிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டாள் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த காரியத்திலிருந்து எஸ்தர் பாடம் கற்றிருக்க வேண்டும். மேலும் இப்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டளையானது எஸ்தரை காப்பாற்றும் என்று அவள் எண்ணுவாள் என்றால் அது தவறு. ஏனென்றால் அந்த கட்டளைப்படி எல்லா யூதரையும் அழிக்கும்படி அது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எஸ்தரும் ஒரு யூத பெண். எனவேதான் மொர்தெகாய் சொல்லும் பொழுது, மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க, நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே என்கிறான். எஸ்தர் ஒரு யூத பெண்மணி என்பதை அரசன் அறியாதிருந்தான் என்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். மேலும் மொர்தெகாய், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள் என்று கூறினான். பிரியமானவர்களே, ஒரு நாள் மொர்தெகாயை சந்திக்கும்பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்திலே சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்று கூறினானே, அது எங்கே இருந்து எழும்பும் என்று எதிர்பார்த்தான் என்பதை நாம் கேட்க வேண்டும். அவர்கள் அந்த சூழ்நிலையிலே திரும்பக்கூடிய வேறு எந்த ஒரு இடம் இருந்தது? தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு மீட்பு வராவிட்டால் வேறு எங்கிருந்து அவர்களுக்கு மீட்பு வர முடியும்? அவர் ஒருவரை, அப்படிப்பட்ட நேரத்திலும் அவர்கள் நம்பிக்கை. இதைத்தான் மொர்தெகாய் மனதிலே வைத்திருக்க வேண்டும். வேறு ஒரு வழியிலே தேவன் செயல்படுவார் என்றுதான் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கை மொர்தெகாய் அறிந்தவனாயிருந்தான். இப்படிப்பட்ட பூரணமான அழிவு வர முடியாது, நிச்சயம் தேவன் தலையிடுவார் என்று நம்பியிருந்தான். எனவேதான் மொர்தெகாய் எஸ்தருக்கு ஒரு சவால் கொடுக்கிறான். அந்நாளிலே அந்த ஆகாஸ்வேர ராஜாதான் உலகளவிலான அரசனாயிருந்தான். அப்படியென்றால் விடுதலை வடக்கே இருந்து வர முடியுமா, கிழக்கே இருந்து வர முடியுமா, அல்லது தெற்கே இருந்து வர முடியுமா, இல்லை மேற்கே இருந்துதான் வர முடியுமா? பூமியின் மேலே இருந்த எந்த ஒரு மனிதனும் அவளுக்கோ யூத ஜனங்களுக்கோ விடுதலையை கொண்டு வர முடியாது. எனவேதான் மொர்தெகாய் அவளை பார்த்து, நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இப்பொழுது தேவனுடைய அருள் எப்படி இந்த ராஜ்யத்திலே செயலாற்றுகிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். எஸ்தர் தற்செயலாக ஒரு அழகு போட்டியிலே வெற்றி பெறவில்லை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட தேவனே அவளை நாட்டின் ராணியாக்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்காக தேவன் ஏற்கனவே ஆயத்தப்பட்டு விட்டார். என்ன வருகிறது என்பதை தேவன் முன் அறிந்திருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இப்பொழுதுதான் நீங்கள் இருக்கும் ஆபத்தான நிலைமை குறித்து நீங்கள் அறிகிறீர்கள். ஆனால் இதை முன்னதாகவே தேவன் அறிந்திருக்கிறார். எனவே பூரணமாக நீங்களும் இந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நம்ப முடியும். நம்முடைய கரங்களை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மை தாங்கி வழிநடத்தக்கூடிய வல்லமை அவரிடத்திலே உண்டு. நாளை என்ன நடக்கப் போகிறது, அடுத்த மாதம் என்ன நடக்கப் போகிறது, அடுத்த வருடம் என்ன நடக்கப் போகிறது, எல்லாம் அவருக்கு தெரியும். தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் அவரை பூரணமாக நம்ப வேண்டும். இப்பொழுது மொர்தெகாய் ஒரு உன்னதமான மனிதராக நமக்கு காட்சியளிக்கிறார். தேவனுக்காக எவ்வளவு உறுதியாக நிற்கப் போகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். தேவனுக்காக மொர்தெகாய் மரிக்கவும் தயாராக இருக்கிறான். இப்பொழுது எஸ்தரை பாருங்கள். அவள் ஒரு ராஜாத்தி. எஸ்தர் 4:15-17 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் சாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். எஸ்தர் உன்னதமான ஒரு பெண்மணி. பட்டணத்தில் உள்ள யூதர்களை அழைத்து தனக்காக உபவாசிக்கும்படியாக சொல்கிறாள். தானும் சாதிமாரும் உபவாசிக்கிறோம் என்றும் கூறுகிறாள். உதவிக்காக அரசனிடத்திலே செல்கிறேன், அவசியமானால் நான் மறிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்கிறாள். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கவனித்தீர்களா, ஜெபத்தை குறித்து இங்கே எதுவுமே சொல்லப்படவில்லை. ஏன் அவள் ஜெபிக்கவில்லை? அவளும் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறாள். ஏன் அந்த யூதர்கள் ஜெபிக்கவில்லை? அவர்களும் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். யோனா நினைவைக்கு செல்வதற்கு பதிலாக தர்ஷீசுக்கு போகும் கப்பலிலே சென்று கொண்டிருந்த பொழுது அங்கேயும் ஜெபத்தை குறித்து நாம் எதுவுமே வாசிக்கவில்லை. யோனாவும் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருந்தார். அன்று அவர் அந்த கப்பலிலே இருந்திருக்க கூடாது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கும்பொழுது உங்களால் ஜெபிக்க முடியாது. ஒருவேளை ஒரு சில யூதர்கள் ஜெபித்திருக்கலாம், ஆனால் அந்த ஜெபத்தை குறித்து இங்கே கூறப்படவில்லை. அரசன் முன்னால் கடந்து செல்வதற்கு எஸ்தர் எடுத்த தீர்மானம் உண்மையாகவே ஒரு தைரியமான செயல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பரலோக மேன்மையை தொடர்ந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் மரணத்தையும் ருசி பார்க்க தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் செத்தாலும் சாகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. மத்தேயு 20:28 சொல்லும்பொழுது, மனுஷகுமாரனும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று கூறியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயே, தகப்பனே, வாலிப தம்பியே, தங்கையே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்களையும் தேவன் பூரணமாய் அறிந்தவராய் இருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்பிக்கையோடு கூட அவருடைய கரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாயிருக்கலாம். சகலத்தையும் அறிந்த கர்த்தர் உங்களுக்கு சரியானபடி உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை பூரணமாக நீங்கள் நம்புவது மட்டுமே உங்கள் பயத்திலிருந்தும் உங்கள் கவலையிலிருந்தும் உங்களை விடுவிக்க முடியும். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் என்றாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறையாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இப்பொழுது நாம் எஸ்தர் 5 கடந்து செல்வோம். அங்கே கிருபையின் செங்கோல் நீட்டப்படுவதை பார்க்கிறோம். எஸ்தர் 5:1 மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரமனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரமனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்தில் வீற்றிருந்தான். அரசன் தனது அரையணையிலே அமர்ந்திருக்கிறான். உன்னதமான உடையணிந்த அரசவை அங்கத்தினர்கள் அங்கே உண்டு. எஸ்தர் உள்ளே நுழையும் போது தேசத்தின் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை குறித்தவர்கள் பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். திடீரென்று சொல்லி அங்கே அரசன் பார்க்கும்படியான ஒரு இடத்திலே வந்து நிற்கிறாள். எஸ்தர் 5:2 ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அரசனுக்கு முன்னாக நிற்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறாள். ஞாபகம் இருக்கிறதா, முதல் முறை அவள் அரசன் முன்னாக வந்தபொழுது அழகி போட்டியிலே அவள் வெற்றி பெற்றாள். என்றாலும் தனக்கு கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எந்த காரியத்தையும் அவள் அதிகமாக கேட்கவில்லை. இயற்கையான அழகை அவளுக்கு போதுமானதாயிருந்தது. எனவேதான் அவளை கண்டவுடனேயே அரசன் அவளை தனது பட்டத்து ராணியாக்கினான். ஆனால் இந்த முறை சற்று கவனம் எடுத்து தனது உடை அலங்காரத்திற்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாள். ஏனென்றால் முதலாவது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது எஸ்தர் ராஜ வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு என்ற ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். தன்னிடத்திலிருந்த சிறந்த உடையை அவள் உடுத்தியிருக்க வேண்டும். பார்க்க எவ்வளவு அழகாக தோன்ற முடியுமோ அவ்வளவு அழகாக தன்னை அலங்கரித்திருக்க வேண்டும். அவளுடைய பிரசன்னம் உடனடியாக ராஜாவை கவர்ந்தது. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று ராஜ சமூகத்திலே போய் நிற்கிறாள், காத்து நிற்கிறாள். உண்மையாகவே அது பெரிய ஒரு நாடகம் போல இருக்கிறது. அரசன் அவளை ஏறிட்டு பார்க்கிறான். இப்பொழுது அங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. அவன் தன் செங்கோலை நீட்டுவானா அல்லது நீட்ட மாட்டானா? அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே இந்த யூதப்பெண் நிச்சயமாக ஜெபித்திருப்பாள் என்று நான் நம்புகிறேன். தான் எவ்வளவு ஆபத்தான நிலைமையிலே நிற்கிறாள் என்பதை அவள் அறிந்திருந்தாள். இப்பொழுது அரசன் தனது பொற்செங்கோலை அவளை நோக்கி நீட்டுகிறான். ஒருவேளை சிரித்த முகத்துடன் அவ்வாறு செய்திருப்பான். இப்பொழுது அவள் முன்னாலே சென்று செங்கோலை தொட்டு வணங்குகிறாள். அதுதான் அந்நாட்களின் வணக்கம். எத்தனை அற்புதமான ஒரு காட்சியை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்திலே மேதிய பெர்சியர்களின் சட்டங்களை குறித்து நாம் படிக்கிறோம். இதை தேவனுடைய சட்டத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனை என்ன சொல்கிறது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்கிறது. இதை எசேக்கியேல் 18:20 வாசிக்கிறோம். இந்த திட்டவட்டமான தீர்மானத்தை தேவன் மாற்றவில்லை. ஏனென்றால் இது தேவனுடைய கற்பனை, இது மாற்றப்பட முடியாதது. தன்னுடைய குணநலனை மாற்றாமல் அவர் சட்டத்தை மாற்ற முடியாது. இந்த சரித்திரத்தின் மற்றொரு பகுதியும் உண்டு. தனது செங்கோலை ராணிக்கு நேராக நீட்டும் பொழுது, எஸ்தர் ராஜாதிக்கு நேராக நீட்டும் பொழுது அவன் அவளுக்கு ஜீவனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவனாய கர்த்தர் மனுக்குலத்தை நோக்கி தனது செங்கோலை நீட்டியிருக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்பது உண்மைதான். நம்முடைய பாவங்களிலும் அக்கிரமங்களிலேயும் நாம் மரித்து போனதும் உண்மைதான். பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்பது உண்மைதான். ஆனால் இந்த பயங்கரமான சட்டத்திற்கு மேலாக தேவனே அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவரே இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய கட்டளை மாற்றப்பட முடியாதது. ஏனென்றால் அவர் மாறாதவர். அருமையானவர்களே, தேவன் உங்களை ரட்சித்த பொழுது உங்களுடைய பாவத்திற்கான விலைக்கிரயத்தை மற்றும் ஒருவர் பெற்றுக் கொண்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்து விட்டார். இதன் விளைவாகத்தான் தேவன் தமது கிருபையின் செங்கோலை நீட்டுகிறார். ஒவ்வொரு தனி மனிதனையும் பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூப்பிடுகிறார். நீ இந்த கிருபையின் செங்கோலை பற்றிக் கொள்ளலாம், என்னிடத்திலிருந்து நீ ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக் கொள்ளலாம் என்கிறார். எஸ்தர் ராஜ சமூகத்திலே வந்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு அவசரத்தினால்தான் அவள் அங்கே வந்திருக்கிறாள் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். கவனியங்கள், எஸ்தர் 5:3. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். சாதாரண எந்த காரியத்திற்காகவும் தன்னிடத்திலே எஸ்தர் வரவில்லை. ஏதோ மிக முக்கியமான காரியம் இருக்கும் என்பதை அரசன் உணர்ந்து கொள்கிறான். அவளுக்குள்ளே காணப்படுகிற நடுக்கத்தை அவன் உணர்ந்து கொள்கிறான். அவளை அமைதிப்படுத்துவதற்காகத்தான் நீ ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் உனக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்கிறான். எஸ்தர் 5:4. அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள். கவனித்தீர்களா? தனது உள்ளத்தில் இருந்த காரியங்களை உடனடியாக அவள் வெளிப்படுத்தவில்லை. ஆமானோடு கூட தான் செய்யும் ஒரு விருந்திற்கு வரவேண்டும் என்று மட்டும்தான் அழைக்கிறாள். ஆமான் திட்டமிடுவது யூதர்களின் மரணத்தை குறித்து மட்டுமல்ல, தன் சொந்த மரணத்தை குறித்தும் அவன் திட்டமிடுகிறான் என்பதை அரசனுக்கு தெரிவிக்கும் பொழுது ஆமானும் அங்கே இருக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். எஸ்தர் செய்த இந்த காரியம் மிக தைரியமான ஒரு காரியம். அந்த நேரத்திலே தன் ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடியவள் தான் மட்டுமே என்பதை பூரணமாய் உணர்ந்துவிட்டாள். தேவன் தம்முடைய அருளினாலும் கிருபையினாலுமே அவளை அந்த இடத்திலே ஒரு அரசியாய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படியே தான் அங்கே இருக்கிறேன் என்று அவள் சொல்ல துணியவில்லை. தேவனை குறித்தே அவள் அங்கே பேசவில்லை. ஆனால் தனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்லை என்றுதான் ராஜ சமூகத்திற்கு சென்றாள். தன் ஜனங்களை காக்க தன் ஜீவனை பணயம் வைத்தாள். அருமையானவர்களே, நாம் எல்லாருமே ஒரு நாள் ராஜாதி ராஜாவிற்கு முன்னாலே நிற்கப் போகிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் தனக்கு வெகுமதி கிடைக்குமா கிடைக்காதோ என்று பார்க்க அவர் முன்னாலே நிற்கப் போகிறோம். ஆகாஸ்வேறு ராஜா நீட்டிய பொற்செங்கோலை எஸ்தர் தொட்டது போல இன்றைக்கும் கிருபையின் செங்கோலை தேவன் நீட்டிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தினாலே நீங்கள் அவரண்டை வந்து அதை நீங்கள் தொட வேண்டும் என்று சொல்கிறார். அவர் உங்களுக்காக இலவசமாக கொடுப்பதை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். நாம் அழகாய் இருப்பதனாலே அவர் நம்மேல் கிருபையாக இல்லை. நம் ஒவ்வொருவரையும் குறித்து நமக்கு தெரியும். நமக்கு உள்ளேயும் வெளியேயும் நாம் எப்படி அலங்கோலமாய் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். பாவம் மனித இருதயத்திற்குள்ளிருந்து வருகிறது. உலகத்தை மாசுபடுத்தக்கூடாது என்பதை குறித்து நாம் பேசுகிறோம். அது மிக சிறந்த ஒரு காரியம்தான். ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளையெல்லாம் உண்டாக்குவதற்கு அடித்தளமான மனித இருதயத்திலிருந்து நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை தேவன் நம் முன்னாலே வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை நாம் ஏற்றுக்கொள்வோமா? எஸ்தர் 5:5. அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். ராஜா ஆமானிடத்திலே மிக உதார குணமுள்ளவனாய் இருந்தான். அவனை பிரதம மந்திரியாக்கினான். அவன் விரும்பியது போல யூதர்களை கொலை செய்வதற்காக தனது முத்திரை மோதிரத்தையும் கலைச்சி கொடுத்தான். ஆனால் எஸ்தர் ராணியின் விருப்பத்தை கேட்டபொழுது எஸ்தருடைய விண்ணப்பத்திற்கு ஆமானும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறான். எனவே இப்பொழுது ஆமானை காட்டிலும் எஸ்தரை மிக முக்கியமாக ராஜா வைத்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. எஸ்தர் கேட்டுக்கொண்டபடி இரண்டு பேரும் விருந்திற்கு வருகிறார்கள். எஸ்தர் 5:6 நாம் பார்க்கும்பொழுது அந்த விருந்து நேரத்திலே உண்மையாகவே எஸ்தர் ராணி பதட்டத்தோடு தான் இருந்திருக்க வேண்டும். அவளுக்கு ஏதோ மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை அரசனும் உணரும்படியாக அவளுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன. எனவேதான் ராஜா அவளை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன என்று திரும்ப திரும்ப கேட்கிறான். ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்று சொல்கிறானே, அதன் அர்த்தம் என்ன? எஸ்தர் ராஜாத்தியே, நீ எதை கேட்டாலும் உனக்கு அதை தர நான் ஆயத்தமாயிருக்கிறேன். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனும் நிரப்பப்படாத ஒரு காசோலையை நம்முன்னாலே வைக்கிறார். எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு சொல்லும்பொழுது 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு இரட்சகர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கும் அவர் உலகத்திற்கு நேராக தனது கிருபையின் செங்கோலை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். பெரியமானூர்லே, அந்த கொடூரமான அரசன் ஏன் இஸ்ரேலிடத்திலே அவ்வளவு பொறுமையாக அவ்வளவு கிருபை நிறைந்தவனாயிருக்கிறான்? நீதிமொழிகள் 21:1 வாசிக்கிறேன். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். எஸ்தரின் சரித்திரத்திலே ஆகாஸ்வேறு அரசனை தேவன் திட்டவட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார். எஸ்தர் 5:7-8, அதற்கு எஸ்தர் பிரதித்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்யப்போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். இன்னமும் தன்னுடைய விருப்பத்தை ராஜாவினிடத்திலே சொல்ல அவளுக்கு துணிவு வரவில்லை. எனவே மற்றொரு விருந்திற்கு வரும்படியாக அழைப்பு கொடுக்கிறாள். பயத்தோடும் நடுக்கத்தோடும் எதையும் செய்ய அவள் விரும்பவில்லை. பரிபூர்ணமாக அரசனுடைய அன்பு தன் பக்கமாக இருக்கிறது என்பதை அறிந்தாலும் தனது உள்ளத்தில் உள்ள நடுக்கம் மறையும் வரை அவள் எதையும் வெளிப்படுத்தவில்லை. எனவே ஆமானும் அரசனும் சாப்பிட்டு முடித்துவிட்டு போய்விடுகிறார்கள். எஸ்தர் 5:9 அன்றைய தினமே ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற மொர்தேக்காய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தேக்காயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். ராஜாவோடு ராணியோடு உணவு அருந்த கிடைத்த நேரத்தை குறித்து ஆமான் மிக பெருமையோடு வீட்டிற்கு போகிறான். அடுத்த நாளும் விருந்திற்கு வர சொல்லியிருக்கிறாள் என்ற பெருமை அவனுக்குள்ளே காணப்பட்டது. நீதிமொழிகள் 16:18 என்ன சொல்கிறது? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. கடந்து செல்லும் ஆமானை எல்லாரும் வணங்குகிறார்கள். இப்பொழுதும் முருதைக்காய் வணங்கவில்லை. ராஜாவினிடத்திலேயும் ராணியினிடத்திலேயும் தனக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது, இவன் என்னை வணங்காவிட்டால் எனக்கென்ன என்று அவன் போகவில்லை. 10:11 பாருங்கள். ஆயிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். ஆமான் தன்னை குறித்தே பெருமைப்பட்டுக் கொள்கிறான். பொதுவாக பெருமைப்பட்டுக் கொள்கிறவர்கள் தங்களது செல்வத்தை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இரண்டாவது, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அல்லது பேர பிள்ளைகளை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். மூன்றாவதாக, தங்களுடைய நிலைமையை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். மூன்று காரியங்களையும் இங்கே ஆமான் செய்கிறான். 12, பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை, நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். மனிதர்கள் பொதுவாக பெருமைப்பட்டுக் கொள்ளும் மற்றும் ஒரு காரியம் உண்டு. பெண்கள் மத்தியிலே தங்களுக்கு இருக்கும் மதிப்பை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இஸ்தர் ராணியோடு கூட இன்று விருந்து வாய்ப்பு கிடைத்தது, நாளைக்கும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறான். ஆனால் அவனுக்காக என்ன காத்திருக்கிறது என்பதை அவன் அறியான். இஸ்தர் 5:13, ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தேக்காய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். வாசனையான தைலத்திலே ஒரே ஒரு செத்த ஈ இருக்கிறது. மொர்தேக்காய் தன்னை வணங்காமல் இருப்பதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நன்றாக கவனிங்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு மனிதனை உறுத்துகிறதோ அதைக் கொண்டு அந்த மனிதன் எவ்வளவு பெரியவன் அல்லது எவ்வளவு சிறியவன் என்பதை கூறிவிடலாம். மீண்டும் கூறுகிறேன், எப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு மனிதனை உறுத்துகிறதோ அதைக் கொண்டு அந்த மனிதன் எவ்வளவு பெரியவன் அல்லது எவ்வளவு சிறியவன் என்பதை கூறிவிடலாம். சிறிய காரியமும் உங்களை உறுத்தும் என்றால் நீங்கள் மிக மிக சிறிய ஒருவர். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, உங்களை உறுத்திக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? ஆமான் எவ்வளவு சிறியவன் என்பதை அவனுடைய குணநலன் வெளிப்படுத்துகிறது. மொர்தெகாய் ஒரு சாதாரண நியாயாதிபதிதான். ஆமான் பிரதம மந்திரியாயிருக்கிறான். மொர்தெகாயை சட்டை செய்யாமல் போய்விடலாம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? அந்த யூதனாயிய மொர்தெகாய் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அரசியோடு விருந்து அருந்துவது கூட எனக்கு ஒன்றுமில்லை என்கிறான். எஸ்தர் 5:14. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதனால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஆமானின் மனைவியான சிரேஷும் அவனுடைய நண்பர்களும் 50 முழ உயரமான தூக்கு மரம் செய்யப்பட ஆலோசனை கொடுக்கிறார்கள். எனவே அன்று மாலையிலேயே 75 அடி உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்து விடுகிறார்கள். மொர்தெகாய் என்றால் சிறிய என்று பொருள். குட்டையான சிறிய மொர்தெகாய்க்கு இவ்வளவு உயரமான தூக்கு மரம் ஆயத்தமாகிறது. இதில் வெளிப்படுவது என்ன? ஆமானின் மிக அதிகமான பகை உணர்வு, அவனுடைய இருதயத்தில் இருந்த கசப்பு. இதை ஆயத்தம் செய்ய சந்தோஷத்தோடு கூட ஆமான் நித்திரைக்கு செல்கிறான். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறான் கருமையான சகோதரனை சகோதரியே, ஆகாஸ்வேறு ராஜா எஸ்தர் ராஜாத்திற்கு பொற்செங்கோலை நீட்டியது போல இன்றைக்கும் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் நேராக தேவாதி தேவன் தமது கிருபை என்னும் செங்கோலை நீட்டிக்கொண்டிருக்கிறார். யார் யார் விசுவாசத்தோடு அவரண்டை வந்து இயேசு என் பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறேன் என்று வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தமது கிருபையை பூரணமாய் கொடுக்கிறார். நான் கிருபை பெற்றிருக்கிறேன் என்று சந்தோஷத்தோடு கூட இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லது இயேசுவை நான் இரட்சகராக அறியேன் என்று சொல்வீர்கள் என்றால் இன்றைக்கே அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுங்கள். எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனத்திற்காக உயிரையே பணையம் வைத்து அரசன் முன்னால் சென்றாள். இன்றைக்கும் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற நித்திய தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு போகிற கோடிக்கணக்கான மக்களுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் சற்றே எண்ணி பார்ப்போமா? எஸ்தர் தன் ஜீவனையும் தியாகமாய் கொடுக்க ஆயத்தமாயிருந்தாள். மனிதர்கள் நித்திய அழிவிற்கு செல்லக்கூடாது, நித்திய நித்தியமாக தேவனோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் மத்தியிலே செய்யப்படுகிற கர்த்தருடைய பணிகளுக்காக நாம் எதை தியாகம் செய்திருக்கிறோம்?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13.